அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இது லண்டன் பிபிசியின் உலக சேவையில் இருந்து வழங்கும் தமிழ் ஓசை. ஜூலை மாதம் 8ஆம் தேதி புதன்கிழமை. இன்றைய நிகழ்ச்சியை தயாரித்து வழங்குபவர் எல் ஆர் ஜெகதீசன். இன்றைய தமிழ் ஓசையில் முதலில் செய்தியறிக்கை, பின்னர் தொடரும் செய்தியரங்கத்தில். இலங்கை நாடாளுமன்ற தேர்தலில் மஹிந்த ராஜபக்ஷ போட்டியிடுவதற்கு அதிபர் மைத்ரிபால சிறிசேனா எந்த முன்நிபந்தனையும் விதிக்கவில்லை என்று அவரது ஆதரவாளர்கள் அறிவித்திருப்பது குறித்த செய்திகள். மலையக பகுதியில் தொடரும் தொழிலாளர் போராட்டம் காரணமாக 23 தேயிலை தொழிற்சாலைகள் தயாரிப்பு பணியை நிறுத்தியிருப்பது குறித்த செய்திகள்.
எங்களை காங்கிரஸை பொறுத்தளவு கிரட்சிக்கும் இதுக்கும் சம்மந்தமே இல்லை. நாங்கள் நியாயமான தொழிற்சங்க போராட்டம் நடத்த 1000 ரூபா சம்பளத்துக்கு, அதுக்கு இந்த மாதிரி இடையூறுகள் கம்பெனிகள் பண்ணுறதுன்னா அப்போ இதுக்கு ஒரு பாடம் படிக்கணும். அதனால நாங்கள் அரசியல் தலைவர்கள் நாங்கள் உட்கார்ந்தோம் இன்னைக்கு.
இந்த வேலை நிறுத்த போராட்டத்தை இலங்கை தொழிலாளர் காங்கிரஸ் கட்சியின் அரசியல் காரணங்களுக்காக செய்வதாக அவர்களின் எதிர்த்தரப்பினரின் குற்றச்சாட்டுக்கள்.
ஒவ்வொரு முறையும் மாவட்ட தொழிலாளி போராடிதான் சம்பளம் பெற வேண்டிய அவ்வளவு நிலையில இருக்கு. சம்பள பேச்சுவார்த்தை 4 முறை நடந்திருக்கு. அந்த 4 முறைகளிலையும் என்ன நடந்துச்சு யாருக்கும் தெரியாது, எங்களுக்கும் தெரியாது, தொழிலாளியும் தெரியாது.
மற்றும் இந்திய கண்ணோட்டம், பன்னாட்டு செய்திகள் ஆகியவற்றை கேட்கலாம்.
செய்தி அறிக்கை வாசிப்பவர்கள் நந்தினி குருசங்கரன் மற்றும் சார்ல்ஸ் பீட்டர்.
பொருளாதார நெருக்கடியில் சிக்கித் தவிக்கும் கிரேக்கம் கடன் சுமையிலிருந்து வெளிவருவதற்காக 3 ஆண்டுகளுக்கு நிதியுதவி அளிக்குமாறு ஒரு முறையான விண்ணப்பத்தை யூரோ நாணயத்தை பயன்படுத்தும் நாடுகளின் கூட்டு நிதியத்திடம் கோரியுள்ளது. இதேவேளை வரும் வியாழக்கிழமைக்குள் தமது தரப்பிலிருந்து எப்படியான சீர்திருத்தங்கள் முன்னெடுக்கப்படும் என்பது தொடர்பில் நம்பகத்தன்மையுடன் கூடிய உறுதியான திட்டம் முன்வைக்கப்படும் என கிரேக்க பிரதமர் அலெக்சிஸ் சிப்ரஸ் கூறியுள்ளார். நெருக்கடியிலிருந்து கிரேக்கம் வெளிவரும் நோக்கில் கோரியுள்ள புதிய கடன் மீட்பு திட்டம் தொடர்பில் எதிர்வரும் ஞாயிற்றுக்கிழமைக்குள் ஒரு முடிவெடுக்கப்பட வேண்டிய சூழல் உள்ளது. இதனிடையே ஐரோப்பிய நாடாளுமன்றத்தில் கிரேக்கத்தை அச்சுறுத்தி பணிய வைக்கும் நோக்கில் ஊடகங்கள் முன்னெடுத்த பிரச்சாரத்தை கிரேக்க மக்கள் முறியடித்து உறுதியாக நின்றனர் என்று கூறியபோது அவருக்கு ஆதரவாகவும் எதிராகவும் கோஷங்கள் எழுந்தன.
தொழில்நுட்ப பெருநிறுவனமான மைக்ரோசாப்ட் மற்றொரு மிகப்பெரிய ஊழியர் குறைப்பு பற்றி அறிவித்துள்ளது. அந்நிறுவனம் கிட்டத்தட்ட 8000 தொழிலாளர்களை நீக்க உள்ளதாகவும், அவர்களில் பலர் மைக்ரோசாப்டினால் கடந்த ஆண்டு வாங்கப்பட்ட நோக்கியா கையடக்க தொலைபேசி பிரிவைச் சேர்ந்தவர்கள் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மைக்ரோசாப்ட் நிறுவனம் 7 பில்லியனுக்கும் அதிகமான தொகையை செலுத்தி நோக்கியாவை வாங்கியிருந்தது. தற்போது தனது தொலைபேசி பிரிவின் மதிப்பீட்டை குறைத்து கணக்கிட்டு அறிவித்துள்ளது. சந்தையில் ஆண்ட்ராய்ட் மற்றும் ஐபோன் போன்றவற்றுடன் போட்டியிட மைக்ரோசாப்ட் விண்டோஸ் போன்கள் பெரும் போராட்டத்திற்கு முகம் கொடுத்து வருகின்றமை குறிப்பிடத்தக்கதாகும்.
ஜிஹாதி தீவிரவாதிகளிடமிருந்து வரும் அச்சுறுத்தலை எதிர்கொள்ளும் வகையில் லிபியாவுடனான எல்லைப்பகுதியில் சுவர் ஒன்றை எழுப்பும் திட்டத்தை துனிசியா அறிவித்துள்ளது. அதிலும் குறிப்பாக 160 கிலோமீட்டர் தூரம் கொண்ட எல்லையின் ஒரு பகுதி மீது கூடுதல் கவனம் செலுத்தப்பட வேண்டும் என்று துனிசிய பிரதமர் ஹபீப் யசித் தெரிவித்துள்ளார். திட்டமிடப்பட்டுள்ள இந்த சுவர் ஆண்டின் இறுதிக்குள் கட்டப்படும் எனவும் துனிசிய பிரதமர் கூறுகிறார். தீவிரவாதத்துக்கு எதிரான தமது அரசின் உத்திகளை விளக்குவது குறித்த தொலைக்காட்சி நேர்காணல் ஒன்றிலேயே இத்திட்டத்தை துனிசிய பிரதமர் அறிவித்தார். கடந்த மாதம் சூஸ் நகரின் கடற்கரை பகுதியில் 38 சுற்றுலா பயணிகள் இஸ்லாமிய அரசு குழுவால் தூண்டப்பட்ட தீவிரவாதி ஒருவரால் கொல்லப்பட்ட சம்பவம் நடைபெற்றதை அடுத்து துனிசிய அரசின் இந்த முன்னெடுப்பு வந்துள்ளது.
மியான்மரின் கடந்த 25 வருட கால பகுதியில் முதல் தடவையாக எதிர்வரும் நவம்பர் 8ஆம் தேதி பொது தேர்தல் நடத்தப்படவுள்ளது. இந்த தகவலை அந்நாட்டின் மூத்த தேர்தல் அதிகாரி ஒருவர் பிபிசியிடம் தெரிவித்துள்ளார். இத்தேர்தலில் ஆன்சான் சுகி தலைமையிலான ஜனநாயகத்திற்கான தேசிய லீக் கட்சி போட்டியிடும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இனச்சிறுபான்மையினருக்கான கட்சிகள் உட்பட 10க்கும் மேற்பட்ட கட்சிகள் இந்த தேர்தலில் பங்கேற்கக்கூடும் என எதிர்பார்க்கப்படுகிறது. ஆங்சான் சுகி கட்சி 1990ஆம் ஆண்டுகளில் தேர்தலில் வெற்றி பெற்றாலும் அந்த தேர்தல் முடிவுகள் இராணுவ ஆட்சியாளர்களால் எடுக்கப்படவில்லை. 2010 நடந்த தேர்தலில் ஆன்சாங் சுகி போட்டியிட அனுமதிக்கப்படவில்லை என்பதால் அவரது கட்சி தேர்தலை புறக்கணித்தது. மியான்மர் நாட்டின் தேர்தல் விதிகளின்படி சிறையில் இருக்கும் ஒருவர் தேர்தலில் போட்டியிட முடியாது. நாடாளுமன்றத்தின் கால் பங்கு இடங்கள் இன்னமும் இராணுவத்திற்கென ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளன. மியான்மர் நாட்டில் 2010ஆம் ஆண்டிலிருந்து சீர்திருத்தங்கள் தொடர்ந்தும் நடத்தப்பட்டு வருகின்றன.
போரினால் நிர்மூலமாகியிருக்கும் சிரியாவின் அலப்போ நகரிலிருந்து சுமார் 250 அகதிகளை ஒரு இரகசிய நடவடிக்கையின் மூலம் பெல்ஜியம் மீட்டுக் கொண்டு வந்துள்ளது. இப்படி மீட்கப்பட்டவர்களில் பெரும்பான்மையானவர்கள் கிறிஸ்தவர்கள். மீட்கப்பட்ட அகதிகளில் யாசதீஸ் இனத்தவரும் அடங்குவர். அலப்போவை லெபனன் நாட்டுடன் இணைக்கும் ஒரே சாலையின் வழியாக அகதிகளை மீட்புக் குழுவினர் அழைத்து வந்தனர்.
ஈராக்கில் டிக்ரித் நகரில் கடந்த ஆண்டு ஜூன் மாதம் இராணுவ முகாம் ஒன்றின் மீது தாக்குதல் நடத்திய சம்பவம் தொடர்பில் 24 பேருக்கு தூக்கு தண்டனை விதித்து நீதிமன்றம் ஒன்று தீர்ப்பளித்துள்ளது.
அன்பர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது லண்டன் பிபிசியின் தமிழோசை.
தமிழோசை நிகழ்ச்சி குறித்த கருத்துக்களை தபால் மூலம் அனுப்ப விரும்பும் இலங்கை நேயர்கள் பிபிசி அஞ்சல் பெட்டி எண் 654 கொழும்பு என்கிற முகவரிக்கும், இந்திய நேயர்கள் பிபிசி அஞ்சல் பெட்டி எண் 6013 அசோக் நகர் சென்னை 600083 என்ற முகவரிக்கும் உள்ளூர் அஞ்சலிலேயே அனுப்பலாம்.
இன்றைய செய்தியரங்கத்தில் முதலில் இலங்கை கண்ணோட்டம். இலங்கை நாடாளுமன்ற தேர்தலில் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ போட்டியிடுவதற்கு தற்போதைய அதிபர் மைத்ரிபால சிறிசேன எந்த முன்நிபந்தனையும் விதிக்கவில்லை என்று அவரது ஆதரவாளர்கள் அறிவித்திருக்கிறார்கள். இது தொடர்பான செய்திகளை தொகுத்து தருகிறார் கொழும்பில் இருக்கும் செய்தியாளர் கே எஸ் உதயகுமார்.
முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷவுக்கு தேர்தலில் போட்டியிடுவதற்கான அவகாசத்தை பெற்றுக் கொடுக்கும் போது எந்தவிதமான நிபந்தனைகளும் விதிக்கப்படவில்லை என்று ஐக்கிய மக்கள் சுதந்திர கூட்டமைப்பு தெரிவித்துள்ளது. இன்று கொழும்பில் நடைபெற்ற ஊடக சந்திப்பொன்றின் போது உரையாற்றிய அந்த கூட்டமைப்பின் செயலாளர் சுசில் பிரேம்ஜயந்த் இதனை அறிவித்தார். தேர்தலில் போட்டியிடுவது சம்பந்தமாக முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷவுக்கு தற்போதைய ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன சில நிபந்தனைகளை விதித்துள்ளதாக ஊடகங்கள் மூலம் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இது சம்பந்தமாக கேட்டபோதே ஐக்கிய மக்கள் சுதந்திர கூட்டமைப்பின் செயலாளர் சுசில் பிரேம்ஜயந்த் இதனை அறிவித்தார். வெளிவந்துள்ள செய்திகளை நிராகரித்த ஐக்கிய மக்கள் சுதந்திர கூட்டமைப்பின் செயலாளர் சுசில் பிரேம்ஜயந்த் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் கீழ் ஐக்கிய மக்கள் சுதந்திர கூட்டமைப்பின் மூலம் தேர்தலில் போட்டியிட உள்ளதாக அறிவித்தார். கடந்த சில மாதங்களாக கட்சிக்குள் ஏற்பட்டிருந்த முறுகல் நிலை தற்போது தீர்க்கப்பட்டுள்ளது. அதே போன்று ஒற்றுமை கட்டியெழுப்பப்பட்டுள்ளதாக தெரிவித்த சுசில் பிரேம்ஜயந்த் ஐக்கிய மக்கள் சுதந்திர கூட்டமைப்பின் வெற்றிக்காக முன்னாள் ஜனாதிபதி மற்றும் தற்போதைய ஜனாதிபதி ஆகிய இருவரும் ஒரே மேடையில் செயற்பட உள்ளதாகவும் தெரிவித்தார். முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷவுக்கு ஹம்பாந்தோட்டை மாவட்டத்தில் மாத்திரம் தேர்தலில் போட்டியிட முடியுமென்று விதிக்கப்பட்டுள்ளதாக கூறப்படும் நிபந்தனை சம்பந்தமாக கேட்டபோது அதனை நிராகரித்த ஐக்கிய மக்கள் சுதந்திர கூட்டமைப்பின் செயலாளர் சுசில் பிரேம்ஜயந்த் தேர்தலில் போட்டியிடுவது சம்பந்தமாக முன்னாள் ஜனாதிபதிக்கு எந்தவிதமான நிபந்தனைகளும் விதிக்கவில்லை என்று தெரிவித்தார். இதேவேளை முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ குர்நாகல் மற்றும் ரத்னபுரி மாவட்டங்களில் தேர்தலில் போட்டியிடுவதற்கு வாய்ப்புகள் இருப்பதாக அண்மையில் ஊடகங்கள் தெரிவித்திருந்தது. இது சம்பந்தமாக இன்று ஊவா பரணகம பகுதியில் நடைபெற்ற கூட்டமொன்றில் உரையாற்றிய முன்னாள் எதிர்க்கட்சி தலைவரும் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் உப தலைவருமான நிமல் சிரிபாலடி சில்வா முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ குர்நாகல் மாவட்டமூடாக தேர்தலில் போட்டியிட உள்ளதாக அறிவித்தார்.
கொழும்பு செய்தியாளர் கே எஸ் உதயகுமார். மலையக பகுதியில் தொடரும் தொழிலாளர் போராட்டம் காரணமாக 23 தேயிலை தொழிற்சாலைகள் தங்களது உற்பத்தியை இன்று நிறுத்தி வைத்திருப்பதாக அங்கிருந்து வரும் செய்திகள் கூறுகின்றன. இதுகுறித்த மேலதிக விவரங்களை தருகிறார் மட்டக்களப்பு செய்தியாளர் உதயகுமார்.
இலங்கையில் மலையக தேயிலை தோட்ட தொழிலாளர்களின் தொழிற்சங்க போராட்டத்தின் எதிரொலியாக இன்று 23 தேயிலை தொழிற்சாலைகள் மூடப்பட்டுள்ளது. தொழிலாளர்களின் இந்த போராட்டமும் தொழிற்சாலைகளை மூடிவிட தோட்ட கம்பெனி நிர்வாகங்கள் எடுத்துள்ள முடிவு காரணமாகவும் தேயிலை தோட்டங்களில் அனைத்து பணிகளும் தடைப்பட்டுள்ளது. இதனால் ஆயிரக்கணக்கான தேயிலை தோட்ட தொழிலாளர்கள் தங்களது வீடுகளில் முடங்கி காணப்படுகின்றார்கள்.
நேற்றுலாம் எங்களை வர வேலை இல்லைன்னு கம்பெனியால, அதனால இன்றைக்கு நாங்களே போகல, வேலை பாக்குறதுக்கும் அவங்க யாரும் வரல. அப்ப அதனால கொழுந்த நாங்க கொண்டு எடுத்து வீசுறத விட அநியாயம் தானே. அதனால நாங்க வேலைக்கு போகல, வீட்டுலதான் இருக்கோம். அப்போ நாங்க அதை போயிட்டு வேலை செஞ்சு அவங்க யாரும் வந்து பாக்காதனால, கொழுந்து அவங்க பார் எடுக்காதனால நாங்க அதை வேலைக்கு போக விருப்பம் இல்ல. அதான் வீட்டுல இருக்கோம். ஃபேக்டரி மூடி இருக்கு, ஸ்டாஃப்ஸ் எல்லாம் ஒருத்தர் வாரதில்ல.
தங்களுக்கு நியாயமான சம்பள உயர்வு வழங்க கோரி கடந்த திங்கட்கிழமை தொடக்கம் இலங்கை தொழிலாளர் காங்கிரசின் அழைப்பின் பேரில் தொழிலாளர்கள் மெதுவாக தேயிலை கொழுந்துகளை பறிக்கும் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளார்கள். இந்த போராட்டத்தில் ஈடுபட்டுள்ள தொழிலாளர்களை பழிவாங்கும் செயல்களில் தோட்ட கம்பெனி நிர்வாகங்கள் ஈடுபட்டுள்ளதாக இலங்கை தொழிலாளர் காங்கிரஸ் குற்றம் சாட்டுகின்றது. குறிப்பாக தொழிலாளர்களின் குழந்தைகளை பராமரிக்கும் பகல் நேர பராமரிப்பு நிலையங்கள் கூட மூடப்பட்டுள்ளதாகவும் இலங்கை தொழிலாளர் காங்கிரஸ் கூறுகின்றது. இதற்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் வகையில் இலங்கை தொழிலாளர் காங்கிரஸ் தலைவர்கள் நேற்று நள்ளிரவு ஹட்டன் மல்லிகைப்பூ சந்தியில் சத்தியாகிரக போராட்டத்திலும் ஈடுபட்டனர். இலங்கை தொழிலாளர் காங்கிரஸ் பொதுச் செயலாளர் ஆறுமுகன் தொண்டமான் உட்பட இலங்கை தொழிலாளர் காங்கிரஸ் தொழிற்சங்க தலைவர்கள் பலரும் இந்த போராட்டத்தில் கலந்து கொண்டார்கள்.
இன்னைக்கு கம்பெனிகள் என்ன பண்ணியிருக்கு, ஸ்டாஃப்ஸ் எல்லாத்தையும் வேலைக்கு வர வேண்டாம்னு சொல்லியிருக்கு. அதனால் எங்கள் நியாயமாக போராட்டத்தை நாங்கள் கொண்டு போய்கிட்டு இருந்தோம். அதே நேரம் இன்றைக்கி இந்த கிரச்சில் உள்ள கிரச் அட்டண்டையும் வர வேணாம்னு சொல்லியிருக்கு, புள்ள பராமரிப்பு நிலையத்தில். அது வந்து கொஞ்சம் முரண்பாடு. அது அதனால தான் இன்றைக்கி எங்களை காங்கிரஸை பொறுத்தளவு புள்ள பராமரிப்பு கிரச்சுக்கும் இதுக்கும் சம்மந்தமே இல்லை. நாங்கள் நியாயமான தொழிற்சங்க போராட்டம் நடத்தும் 1000 ரூபா சம்பளத்துக்கு, அதுக்கு இந்த மாதிரி இடையூறுகள் கம்பெனிகள் பண்ணுறதுன்னா அப்போ இதுக்கு ஒரு பாடம் படிக்கணும். அதனால நாங்கள் அரசியல் தலைவர்கள் நாங்கள் உட்காந்தோம். இன்றைக்கி எங்களுக்கு ஒரு முடிவு வேணும். இப்போ கம்பெனிகள்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கா கிரச்செல்லாம் நாளைக்கு திறந்தாகணும்னு. எங்களை பொறுத்த கிரச்சு திறந்து பிள்ளைகள் பராமரிப்பு அது தனியாக நடக்கணும். நாங்கள் நியாயமான போராட்டம் நடத்துகிறோம், அதுக்கு நியாயமான ஒரு பதில் எங்களுக்கு வேணும். அது அந்த பதில் எடுக்க கிடைக்கிறது காங்கிரஸ் சும்மா நிற்காது.
இதேவேளை இலங்கை தொழிலாளர் காங்கிரஸ் தொழிலாளர்களுக்கு அளித்த உறுதிமொழியின்படி 1000 ரூபா சம்பள அதிகரிப்பை பெற்றுக் கொடுக்க வேண்டுமென்று தமிழ் முற்போக்கு கூட்டணியில் அங்கம் பெறும் தொழிற்சங்கங்கள் வலியுறுத்தி கூறுகின்றன. இது தொடர்பில் இலங்கை தொழிலாளர் காங்கிரசுக்கு அழுத்தம் கொடுக்கும் வகையில் தமிழ் முற்போக்கு கூட்டணியின் ஏற்பாட்டில் இன்று தலவாக்கலை நகரில் சத்தியாகிரக போராட்டம் ஒன்றும் நடைபெற்றது. இந்த போராட்டத்தில் கலந்து கொண்ட தொழிலாளர் தேசிய சங்கத்தின் தலைவரும் அமைச்சருமான பழனி திகாம்பரம் அங்கு உரையாற்றுகையில்,
ஒவ்வொரு முறையும் மாவட்ட தொழிலாளி போராடி தான் சம்பளம் பெற வேண்டிய அவ்வளவு நிலையில இருக்கு. சம்பள பேச்சுவார்த்தை 4 முறை நடந்திருக்கு. அந்த 4 முறைகளிலையும் என்ன நடந்துச்சு யாருக்கும் தெரியாது, எங்களுக்கும் தெரியாது, தொழிலாளியும் தெரியாது. கம்பெனிக்காரர்ல ஒருத்தர் ஸ்ரீகுமார் சொல்றாரு, 450 ரூபால இருந்து 500 ரூபா தாரோம், 50 ரூபா தான் கூட நினைச்சிருக்காங்க. இதெல்லாம் சேர்ந்து ஒரு 3 மந்திரமா செஞ்சு மக்களை ஏமாத்த பாக்குறாங்க. கம்பெனிக்கும் உபசர தொழிற்சங்கத்துக்கு சொல்றோம், மக்களை ஏமாத்தாதீங்க. ஆகவே உடனடியாக 1000 ரூபா சம்பளத்தை கொடுக்கணும் சொல்லி எங்கள் முற்போக்கு கூட்டணி வேண்டுகோள் விடுக்குது
என்று குறிப்பிட்டார் தொழிலாளர் தேசிய சங்கத்தின் தலைவர் பழனி திகாம்பரம். இந்த போராட்டத்தில் ஜனநாயக மக்கள் முன்னணியின் தலைவர் மனோ கணேசன் மற்றும் மலையக மக்கள் முன்னணியின் தலைவர் பி ராதாகிருஷ்ணன் உட்பட பெரும் எண்ணிக்கையிலான தோட்ட தொழிலாளர்களும் கலந்து கொண்டார்கள்.
மட்டக்களப்பு செய்தியாளர் உதயகுமார். பணிப்பெண்ணை தாக்கியதாக குற்றம் சாட்டப்பட்டிருக்கும் உச்சநீதிமன்றத்தின் நீதிபதி சரத் டி ஆப்ரூவுக்கு பிணை வழங்கும்போது கல்கிசை மாஜிஸ்ட்ரேட் ஆப்ரூவுக்கு சாதகமாக செயல்பட்டுள்ளதாக சட்டமா அதிபர் இன்று இலங்கையின் உச்சநீதிமன்றத்தில் தெரிவித்திருக்கிறார். இதுகுறித்த மேலதிக விவரங்களை தருகிறார் கொழும்பில் இருக்கும் செய்தியாளர் கே எஸ் உதயகுமார்.
தனது வீட்டுப் பணிப்பெண்ணை தாக்கியதாக குற்றம் சாட்டப்பட்டுள்ள உச்சநீதிமன்ற நீதிபதி சரத் டி ஆப்ரூவுக்கு பிணை வழங்கும் போது கல்கிசை மெஜிஸ்ட்ரேட் நீதவான் நீதிபதி ஆப்ரூவுக்கு சார்பாக செயற்பட்டுள்ளதாக சட்டமா அதிபர் இன்று உச்சநீதிமன்றத்தில் குற்றம் சாட்டினார். தனக்கு எதிராக மேற்கொள்ளப்பட்டு வரும் போலீஸ் விசாரணைகளை தடை செய்யும் உத்தரவொன்றை பிறப்பிக்குமாறு கோரி நீதிபதி சரத் டி ஆப்ரூ தாக்கல் செய்துள்ள மனு இன்று அழைக்கப்பட்ட போது அரச தரப்பு வழக்கறிஞர் இதனை அறிவித்தார். அரச தரப்பு வழக்கறிஞர் கருத்துக்களை தெரிவித்த போது நீதிபதி ஆப்ரூ சம்பந்தமாக கல்கிசை மெஜிஸ்ட்ரேட் நீதவான் நேற்றைய தினம் வழங்கிய உத்தரவுகள் சட்டத்துக்கு மாறானதென்று தெரிவித்தார். இவ்வாறான செயல்களின் மூலம் தவறுகளை மேற்கொள்ளும் நீதிபதிகளுக்கு சட்டத்தின் முன் விசேட சலுகைகள் வழங்கப்படுவதாக தவறான உணர்வுகள் மக்களுக்குள் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் இருப்பதாக அரச தரப்பு வழக்கறிஞர் குற்றம் சாட்டினார். எனவே கல்கிசை மெஜிஸ்ட்ரேட் நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்டுள்ள நீதிபதி ஆப்ரூவுக்கு எதிரான வழக்கின் ஆவணங்களை அழைத்து விசாரணைகளை மேற்கொள்ளுமாறு உச்ச நீதிமன்றத்திடம் அரச தரப்பு வழக்கறிஞர் வேண்டுகோள் விடுத்தார். அந்த வேண்டுகோளை ஏற்றுக்கொண்ட நீதிபதிகள் கல்கிசை மெஜிஸ்ட்ரேட் நீதிமன்ற விசாரணைகளின் பதிவுகளை உச்சநீதிமன்றத்திடம் சமர்ப்பிக்குமாறு அந்த நீதிமன்றத்தின் பதிவாளருக்கு உத்தரவிடப்பட்டது. அதன் பின்பு வழக்கு விசாரணையை எதிர்வரும் 14ஆம் தேதி வரை ஒத்திவைத்த நீதிபதிகள் அன்றைய தினம் இந்த வழக்கை விசாரணை செய்வதற்கு நீதிபதிகளின் குழுவொன்றை நியமிக்குமாறு தலைமை நீதிபதியிடம் வேண்டுகோள் விடுத்தனர்.
கொழும்பு செய்தியாளர் கே எஸ் உதயகுமார். இலங்கையின் கிழக்கே திருகோணமலையில் மனித புதைகுழி என்று சந்தேகிக்கப்பட்ட இடம் ஒன்றில் 4 மனித எலும்புக்கூடுகள் கண்டுபிடிக்கப்பட்டிருப்பதாக செய்திகள் வெளியாகியிருக்கின்றன. இதுகுறித்த மேலதிக விவரங்களை தருகிறார் மட்டக்களப்பு செய்தியாளர் உதயகுமார்.
திருகோணமலை நகரப்பகுதியில் மனித புதைகுழிகள் என சந்தேகிக்கப்பட்ட இடமொன்றில் இடம்பெற்ற அகழ்வுப் பணிகளின் போது இன்று 4 மனித எலும்புக்கூடுகள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. நகரிலுள்ள விளையாட்டு மைதானத்துக்கு அருகாமையில் இடம்பெற்று வரும் இந்த அகழ்வு பணிகளின் போது இவை கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. சென்ற ஆண்டு பிப்ரவரி மாதம் 17ஆம் தேதி விளையாட்டு மைதானம் புனரமைப்பு பணிகள் நடைபெற்று கொண்டிருந்த வேளை அந்த பகுதியில் சில மனித எச்சங்கள் காணப்பட்டதாக தொழிலாளர்களினால் போலீசாருக்கு அறிவிக்கப்பட்டது. மனித எச்சங்கள் காணப்பட்ட பகுதியில் நிர்மாண பணிகளுக்கு ஏற்கனவே நீதிமன்றத்தினால் தடையும் விதிக்கப்பட்டுள்ளது. திருகோணமலை நீதவான் நீதிமன்ற நீதிபதி டி சரவணராஜா முன்னிலையில் கடந்த திங்கட்கிழமை தொடக்கம் அகழ்வு பணிகள் இடம்பெற்ற போது சில மனித எச்சங்கள் கண்டுபிடிக்கப்பட்டன. 3வது நாளாகிய இன்று தொடர்ந்தும் அகழ்வு பணிகள் இடம்பெற்ற போதே 4 மனித எலும்புக்கூடுகள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளதாக போலீஸ் மற்றும் நீதிமன்ற தகவல்கள் தெரிவிக்கின்றன. கண்டெடுக்கப்பட்ட மனித எச்சங்கள் சட்ட மருத்துவ அதிகாரியின் பாதுகாப்பில் வைக்குமாறு போலீசாருக்கு நீதிபதியினால் உத்தரவிடப்பட்டுள்ளது. நாளையும் அகழ்வு பணிகள் தொடர்ந்தும் இடம்பெறும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது.